Moving on now to a very special newsmaker on the buck stops here tonight. In January 2015, well-known Tamil writer Perumal Murugan famously announced his own literary obituary, writing, "Perumal Murugan, the writer, is dead. As he is no god, he is not going to resurrect himself. He has no faith in rebirth. As an ordinary teacher, he will live. Leave him alone." This after he was hounded and pressurized by right-wing Hindu groups in his neighborhood, in his village, in his home state of Tamil Nadu. His book, One Part Woman, in fact, published much earlier in 2010, facing belated backlash. The story, the book, of course, chronicled the story of a childless couple who, under pressure for not having a child, finally saw the woman in the marriage going to take part in a traditional chariot and temple festival where for one night consensual sex was permitted between any man and any woman. There was a backlash with these groups claiming that the temple, that women, that the religion had been insulted. Perumal Murugan then withdrew his book and wrote this, literally his obituary, till the Madras High Court, in a path-breaking judgment, actually said that the entire censorship of Perumal Murugan was wrong. And in fact, with one grand statement, said the following: "Let the author be resurrected to what he is best at, write." Perumal Murugan is now in the capital. He has begun writing again, poetry at least, with a new anthology of 200 poems written in this anguished, difficult period called A Coward's Poems. We're very proud to have on the buck stops here today Perumal Murugan himself, who is, of course, famously reclusive when it comes to television. So I know that this is a very special moment. And also, we are joined by A.R. Venkat Chalapathy, who is a well-known historian and writer himself, who will be translating for us what Mr. Murugan says in Tamil, as he has often done even for Mr. Murugan's address in the capital. Let me start by asking you, you chose poetry to resurrect yourself after the High Court said that you must write again. But you also talk about how in this period, when you were under pressure, when people were hounding you, when these groups were threatening you, even poetry, which used to come so naturally, did not come to you. In fact, you describe yourself as a walking corpse. You literally felt dead from inside. Talk a little bit about that feeling in those months when you were struggling to even write poetry.
இல்லை அந்த சமயம் எனக்கு ஒரு நமக்கு ஒரு ஆர்வமான ஒரு விஷயத்தை நம்ம கிட்டிருந்து பிடுங்கிட்டால் என்ன மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ அதுதான் எனக்கு இருந்தது. அது மற்றபடி எனக்கு ஆர்வமான துறையாக இருந்தால் கூட அந்த சமயத்தில் எதுவும் எனக்கு எழுத முடியல.
யூனோ ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் வாஸ் தட் நோ சம்திங் தட் இ லவ்ட் was taken away from him. But once, when he felt that he couldn't write, he gave up writing.
So how did it come back? How did the resurrection happen? Because one of the things you say is, can I really write because a court has declared right with that one word? You know, because you even say, I'm not a motor pump where water can be drawn out on command.
அது ஒரு ஒரு படைப்பு வந்து என்ன மாதிரியான சந்தர்ப்பத்தில் வரும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி என்னை அறியாமல் ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு எழுதுறதுக்கு தோணுச்சு. அப்போ அது எப்படி உள்ளே நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பட்டு அது எழுத எழுத எனக்குள்ளே இருந்த விஷயங்கள் வந்து கவிதையாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு முதல் 3 மாதம் எனக்கு ஒன்றும் எழுத முடியல. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஒரு வார்த்தை எனக்குள்ளே வெளியில் வந்து அது என்னை எழுதுறதுக்கு இழுத்துட்டு போச்சு. அந்த மாதிரி தான் இந்த போயம்ஸ் வந்து நான் எழுதினேன்.
Or you know, one is not very sure how a creative piece of writing comes out. He could not write for 3 months, but at one moment a certain word came out, and that from catching on to that one word he began to write, and then it came out in spurts.
Why do you call your poems A Coward's Poems or Songs of a Coward? Is it a play on the times we live in, where there is, you know, as you say, a kind of self-censorship in so many writers today? In fact, I think the phrase you use at some point is that there is a censor machine now inside me.
இல்லை, சில விஷயங்களை நாம் வந்து இப்போ எதிர்கொள்ள முடியாத போது அல்லது வேறு வகையில் எதிர்கொள்ளும் போது அது வீரமில்லை, கோழை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் கோழையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தபோது அந்த கவிதை எனக்கு அப்படி ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதை வந்து என்னுடைய மனநிலையை ரொம்ப நல்லா தெளிவாக காட்டியிருந்தது அப்படிங்கிறதுனால இந்த தொகுப்புக்கே அந்த பேர் வச்சேன்.
ஸோ வென் தேர் வாஸ் அ சிச்சுவேஷன் வென் ஈ குட் நாட் கான்ஃபரண்ட் தி அட்வர்சிட்டிஸ் தட் வர் ஃபேஸிங் ஹிம் அண்ட் ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் பீயிங் அ கவர்ட், ஹீ தாட் இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் வே ஆஃப் ஆர்டிகுலேட்டிங் ஹிஸ் ஃபீலிங்ஸ் அண்ட் தென் ஹீ ரோட் ஒன் பர்டிகுலர் போயம் வித் தி டைட்டில் ஆஃப் எ கவர்ட்ஸ் போயம் அண்ட் தேட் அல்டிமேட்லி பிகேம் தி டைட்டில் ஆஃப் தி புக் ஆஃப் போயம்ஸ் தட் ஹி ஹஸ் ரிட்டன்.
And do you find today that you think many times before you write? Do you censor yourself? Do you think 10 times? And you talk about how your friends tell you, you must speak up, you must not be scared. But is that easier said than done after what you've gone through?
ஒரு எல்லாரும் ஒருத்தர் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது எழுதாமல் நிறுத்துறதுக்கும் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துடுறதுக்கும் அது வந்து எழுத்து அவ்வளவு அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அது ஏதோ ஒரு விஷயம் மனசுக்குள்ளே நடந்து தான் ஒரு கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் வந்து உருவாகுது. அந்த மாதிரி அதுக்கு நிறைய தடங்கல்கள் வரும்போது எழுதாமல் இருக்கிறோம். அப்போ வந்து இந்த மாதிரி தடங்கல்கள் வரும்போது நம்ம அறியாமல் ஒரு இப்போ எனக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், எல்லாத்தையும் நாம் வந்து ரிட்டனாக கொண்டு வர முடியும்னு சொல்ல முடியாது. பட் அது வெளியில் எழுத்தா அச்சிலேயோ அல்லது மீடியாவில் அது வரும்போது அந்த சமயத்தில் வந்து அது இதை வெளியிடலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு தணிக்கை குரல் வந்து உள்ளுக்குள்ளே வரத்தான் செய்யுது. அது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வராத போதும் இருக்கத்தான் செய்யும், சுத்தமாக எப்போதும் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் அந்த குரல் வந்து ரொம்ப ஓங்கி ஒழிக்குது தான் ஒழிக்கத்தான் செய்யுது. அது முழுசும் போயிடும்னு சொல்ல முடியல. அதனால தான் நான் சொல்கிறேன், எனக்குள்ளே ஒரு தணிக்கையாளன் இருக்கான். இப்போ வந்து அவனுடைய குரல் என்னுடைய குரலை விட ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த குரல் போக போக மட்டுப்படும்னு நம்புகிறேன்.
ஓகே, இஸ் ரைட்டிங் இஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லைக் எ ஃபாசட். ஈவன் இன் குட் டைம்ஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் இன் மை மைண்ட் அண்ட் ஐ சூஸ் அட் அ சர்டன் டைம் டு ரைட். So it is not as though that one can write freely always. Whatever is going through one's mind, you decide and you choose to express certain things at a certain point in time. But in situations like this, in this particular case, the voice of the censor actually overwhelmed my own voice. And he is not very sure that, you know, very easily one can overcome this, but
He is trying,
he is struggling to do that. And
But you know, you write in your address that you made, public address in Delhi, you say, a censor is seated inside me now, he's testing every word that is born within me. His constant caution that a word may be misunderstood or so it may be interpreted in a certain way is a real bother. But I'm unable to shake him off. If this is wrong, let the Indian intellectual world forgive me. Mm-hmm. Now, if a censor is sitting inside you, is your writing as authentic? Is it your voice or is it the censor's voice?
அது ரெண்டு தனித்தனி குரலாகவும் வரலாம், ரெண்டும் கலந்த ஒன்றாகவும் வரலாம். எப்படி வருங்கிறத நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்குமே வந்து இனி நான் எழுத போகக்கூடிய விஷயம் வந்து இந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கக்கூடிய தணிக்கையாளனை மீறி எப்படி வரும், அல்லது அவனுக்கு உட்பட்டு வரும்போது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான முறையில் வந்து வரும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு எதிர்பார்ப்பு எனக்குமே இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறத பற்றி எனக்கு இப்போ சொல்ல முடியல.
இஸ் அன்ஏபிள் டு சே வாட் ஃபார்ம் இட் வில் அல்டிமேட்லி டேக், வெதர் தீஸ் டூ வில் பி டிஸ்டிங்க் வாய்ஸஸ், ஹிஸ் ஓன் வாய்ஸ் அண்ட் தி சென்சர்ஸ் வாய்ஸ், ஆர் வில் இட் பி
amalgam
to a new voice, merged into a new voice. But he says he is eagerly expecting what the outcome is going to be. Only as he writes, he will know what kind of writing he will be doing.
What was the most difficult thing in that time period when you were being hounded by people in your locality, by these right-wing extreme groups, by caste groups? What would you describe your mental state and what bothered you the most? Was it that you could no longer write? Was it that you could no longer write in your own voice? Was it a kind of fear? Has that fear left you totally?
இல்லை, அந்த மனநிலையை வந்து இப்போ நான் திரும்ப ரீகால் பண்ண விரும்பலை. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு என்னுடைய நூல் வெளியீடு திரும்ப எழுத வர்றேங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் நான் இருக்கேன். இப்போ நான் மறுபடியும் அந்த மனநிலைக்கு போய் அதை வந்து இப்போ இருக்கிற நல்ல மனநிலையை கெடுத்துக்க நான் விரும்பலை.
ஓகே, சரி, டுடே மை புக் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட். ஐ ஆம் இன் அ வெரி ஹாப்பி ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஐ ஹவ் ஸ்டார்டட் ரைட்டிங் அகெயின் அண்ட் ஐ டு நாட் வாண்ட் டு ரீலிவ் தோஸ் மோமெண்ட்ஸ் ஆஃப் ட்ராமா அகெயின். நவ் ஹி வாண்ட்ஸ் டு ஸ்டே இன் தி சேம் ஸ்டேட் ஆஃப் ஹாப்பினஸ் தட் இஸ் நவ் இன்.
You have your, a lot of your work also talks about inter-caste love, about caste tensions. You dedicated one of your books even to a young Dalit who was actually killed just for daring to love outside of his caste. How do you see what's happening around us today, where there is such a strong assertion from Dalits everywhere in the country, you know, who are asserting themselves today, who are saying we will not lift the carcasses of cows if we are going to be attacked just for being condemned to a certain profession and a certain occupation? There is a new assertion, there is a new energy. How do you see this?
Dalit elichi naan romba aarokkiyamaana oru vishayama paarkuren. இது நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை வந்து தீர்க்கக்கூடிய ஒன்றாக எதிர்காலத்தில் வரும். அதுக்கான ஒரு எழுச்சி தான் இப்போ நடக்கக்கூடியதுன்னு நான் பார்க்குறேன்.
யூனோ, ஹீ இஸ் வெரி ஹாப்பி வித் தி தலித் அசர்ஷன் தட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் கண்ட்ரி. இஸ் இஸ் தட் ஆஸ் அ வே டு ரிசால்வ் தி கான்ட்ரடிக்ஷன்ஸ் தட் எக்ஸிஸ்ட் இன் அவர் சொசைட்டி அண்ட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் மச் ஃப்ரம் திஸ் அசர்ஷன்.
Why do you think people are so scared when love transcends caste, when love travels across caste boundaries? What is it that scares people? Why are people, young boys, two incidents we've seen of boys who have been killed for this in Tamil Nadu. In fact, one of them, Yuvraj, is the same person. He's booked in a case for a murder of a Dalit boy. He's also seen to be affiliated to groups who hounded you. What is it that terrifies people about love across castes?
ஜாதிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி நம்ம சமூகத்தில் ஒரு மனிதனால் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக, அவனோட ரத்தத்தோடு கலந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதுதான் காரணம். ஜாதி வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஜாதி ஒரு அடையாளம் தரக்கூடியதா, அந்த மாதிரியான விஷயமா இருக்குது. அதை தாண்டி இன்னும் நல்ல அடையாளத்திற்கு நம்முடைய மக்கள் வந்து நகர்ந்தாங்கன்னு சொன்னால் இந்த அடையாளம் ஒன்றும் இல்லாமல் போயிடும்னு நினைக்கிறேன். அதனால் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அடையாளமாக அவங்க உணரக்கூடிய காரணத்தினால அந்த அடையாளம் தகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற மனோபாவம் இருக்குது. ஆனால் இதை தாண்டி இன்னும் எத்தனையோ நல்ல அடையாளங்கள் வந்து மனிதர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணரும் பட்சத்தில் இது உதிர்ந்துரும்னு நினைக்கிறேன்.
This caste is running in the blood of our people and it seems to give them their identity. The day when we can build healthier identities and better identities than caste, that is the day when caste will wither away. Until then, the identity of caste will be strong.
You also wrote about how when your own mother died, instead of these caste cremation grounds, you chose the electric crematorium. Talk a little bit about that.
இல்லை, அப்போ மின்மயானம் வந்துட்டது வந்து வசதியாக இருந்தது, அதுதான் காரணம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது வந்து அந்த ஊருக்கு உட்பட்ட சுடுகாட்டில் தான் வந்து புதைக்க வேண்டிய எரிக்க வேண்டி இருந்திருக்கும். மின்மயானம் வந்தது அப்படிங்கிறது அதையெல்லாம் கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்ததுன்னு நினைக்கிறேன்.
தி எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் ஹட் ஜஸ்ட் என்டர்டு ஹிஸ் ஹோம் டவுன் அண்ட் இஸ் சட் இஃப் தேர் ஹட் பீன் நோ எலக்ட்ரிக் கிரிமட்டோரியம் ஹி வுட் ஹவ் ஹேட் டு கன்ஃபார்ம் டு தி லோக்கல் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் which would have been difficult. The availability of the electric crematorium helped him to transcend those traditional
caste
methods.
And
he means caste.
Do you feel let down by your hometown, by your own people? Do you feel let down that at the time of your travails, at the time of your trauma, people you would have expected to be friends, neighbors, your own, you know, parts of familiar, what had been your home turned against you? Do you feel betrayed?
அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு மனிதர்கள் மேலே வந்து மனிதர்கள் அடிப்படையில் நல்லவர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளவன் நான். ஏதோ சூழல்களில் சில சந்தர்ப்பங்களில் வந்து அவங்களுடைய மோசமான குணங்கள் வெளிப்படுது. மற்றபடி அடிப்படையில் மனிதர்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள். அதனால் மனிதர்கள் மேலே உள்ள நம்பிக்கை எனக்கு வந்து போகலை.
இட் இஸ் தட் ஆல் பீப்புள் ஆர் எசென்ஷியலி குட் பீப்புள். இட் இஸ் இன் சர்டன் சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் தி பேட் இன் தி பீப்புள் கம் அவுட் and he feels that, you know, he trusts people and people are essentially good people.
Even after what happened to you, do you don't feel angry or bitter?
The கோபம் கசப்பு எல்லா உணர்வுகளும் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளும் எனக்கும் வந்தது ஆனாலும் கூட அதையும் தாண்டி மனிதர்கள் மேலே எனக்கு நம்பிக்கை
இருக்கு. He said, I have experienced anger and bitterness, but I think I have transcended it and my faith in human beings remains.
How do you see the High Court judgment, which was seen as so watershed by so many of us, which literally ordained you to write again, you know, and said in one word, write? How do you see the judgment?
And the thirpu vandu enakku romba manasukku thembai tharakoodiya oru thirpa irundhathu adhuvum and avaru kadasi patti அந்த பேராகிராஃபும் கடைசி சென்டென்ஸும் எனக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துச்சு. அந்த தீர்ப்பு ஏதோ என்னோட பர்சனலாக பேசுகிற மாதிரி அந்த எனக்கு எழுதின ஒரு பர்சனலான ஒரு கடிதம் போலவே நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன்.
ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் எலேட்டட் டு ரீட் தி ஜட்மெண்ட் ஜஸ்டிஸ் எஸ்கே கால்ஸ் ஜட்மெண்ட் எஸ்பெஷலி தி லாஸ்ட் லைன்ஸ் அப்பியர் டு ஹிம் டு ஆக்சுவலி ஸ்பீக் டு ஹிம் டைரக்ட்லி அண்ட் ஹி ஃபெல்ட் தட் இட் வாஸ் ஆக்சுவலி a personal letter addressed to him rather than as a verdict.
Yeah.
And it gave him great amount of
strength.
Thembu, he says, great amount of strength.
And yet you say, I am not a motor pump to draw water from the moment it is switched on. I'm more a pupa in a cocoon. I need time to develop my colorful wings. Taking the podium or giving interviews does not enthuse me. It is silence that gives me strength. Why are you so
ஷாய்? வெட்கம் அப்போ அந்த மாதிரி
கூச்சம்
அப்படிங்கிற அந்த விஷயம் இல்லை எனக்கு. எனக்கு வந்து ஒரு ஒரு எனக்குள்ளே ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிட்ட மாதிரி இருக்குது. அதை நிரப்பிக்கிறதுக்கு எனக்கு வந்து இன்னும் நிறைய நேரம் தேவைப்படுது.
ஐ ஃபீல் தேர் இஸ் எ பிக் வேக்யூம் இன் மீ அண்ட் ஐ நீட் டு ஃபில் இட் அப் அண்ட் தட் ரெக்வயர்ஸ் டைம்.
I want to just read out a bit of a poem, a coward's song, and talk a little bit about what this actually says to you. Misery befalls no one because of a coward. Riots break out nowhere because of a coward. Nothing gets destroyed because of a coward. A coward does not draw his sword or aim it at a tree to check its sharpness. Why? A coward has no sword to begin with. And so you go on. In some ways, are you also suggesting that for all of us who keep quiet, who do not stand up, who do not take a position, who do not speak, cowardice can be more lethal than even anything else?
அப்படி எதுவும் நினைக்கல. குழைகளுக்கும் இந்த உலகத்தில் இடம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். எல்லாரும் வீரர்களாகவே இருக்க முடியும்.
நாட் எவ்ரிபடி நீட்ஸ் டு பி அ பிரேவ் பர்சன். தேர் இஸ் பிளேஸ் ஃபார் கவர்ட்ஸ் ஆல்சோ இன் திஸ் வேர்ல்ட்.
இப்போ வீரம்ங்கிறது வந்து ஒரு ஒரு அரசர் காலத்து மதிப்பீடு.
வேலர் இஸ் அ ராயல் ட்ரெய்ட். இட் இஸ் அ ட்ரெய்ட் தட் கம்ஸ் ஃப்ரம் டைம்ஸ் பாஸ்ட்.
அந்த மதிப்பீட்டை நாம் இன்னைக்கும் பொருத்தி வீரம் கோழைத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பாகுபடுத்துறதுல எனக்கு உடன்பாடு இல்லை.
நான் டு ஃபாலோ தோஸ் வேல்யூஸ் இன் தோஸ் இன் தீஸ் டைம்ஸ் அண்ட் கிளாஸிஃபை பீப்புள் அஸ் வேலரஸ் அண்ட் அஸ் கவர்ட்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்.
எல்லா வகையான இயல்பு உள்ள மக்களுக்கும் வாழ்வதற்கான இடம் வந்து இங்கே இருக்கு, அது தேவைன்னு.
தேர் இஸ் அ பிளேஸ் அண்ட் தேர் ஷுட் பி அ பிளேஸ் ஃபார் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் இன் திஸ் வேர்ல்டு.
அதனால் யாரையும் ஒரு முத்திரை குத்தி அவங்கள ஒதுக்கிட முடியாது. அவங்களுக்கான வெளியை வந்து நாம பறிச்சிட முடியாது.
One should not be branded with a certain thing and take away their rights or whatever they want to do.
In the end, we live at a time when people have even been killed for what they write, you know, or what they think. So you have a Narendra Dabolkar, you have a Kalburgi, you have rationalists who have questioned tradition, who have literally paid for it with their lives. Do you believe that literature and freedom of thought is worth dying for or being killed for?
யாரும் ஒரு விரும்பி உயிரை கொடுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்கன்னு நான் நினைக்கல. அதை தாண்டி உயிரோடு வாழ்கிறது, உயிர் வாழ்கிறதுங்கிறது மனித உரிமை. அதுதான் வந்து முதல் உரிமைன்னு நினைக்கிறேன். அது உயிரோடு இருக்கும்போது தான் மற்ற உரிமைகளை வந்து பெற முடியும். அதனால் உயிர் வாழக்கூடிய உரிமை முதல் உரிமை. அதற்கு அடுத்து கருத்துரிமை போன்ற மற்ற இன்னும் நமக்கு அடிப்படை உரிமைகள் எல்லாமே வந்து தேவை. அந்த உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்கள் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி உயிர்விட நேருது அப்படிங்கிறதுனால நாம் அதை வந்து கொண்டாட வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்.
Says, you know, nobody steps out to, you know, give up his or her life for certain values. in the process of doing something that happens, the first right for everybody is to live. And out of this right flows other rights. And one should not celebrate giving up one's life for certain causes. That should not be celebrated. That happens in the process of their activities.
A last question. You had dramatically announced, literally written your own obituary as a writer. The court ordered your resurrection. Do you feel alive again as a writer?
என்னுடைய கவிதைகள் வந்து எனக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குது. நான் இடையில எழுதின கவிதைகள் வந்து அந்த
நம்பிக்கை. The poems that I have written give me the I feel that, you know, that I am once again alive.
அதனால் எனக்கு இன்னும் நிறைய எழுதுறதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து எனக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. அதை எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு.
I have so much to say, I have so much to say in my heart. Now I have the faith and the belief that I will be able to write.
And more power to the strength of your words. We look forward to reading them. We can't read them in the original. I can't. But thanks to you, we can still read them. Thank you so much.
Thank you,
both of you, for joining
us. Thank you very much.